நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. யுத்தம் என் இருதயம் தீயதன் பரனே, யுத்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரம் எனில் இல்லை நீ என் தவறமே, நிலைவரம் எனில் இல்லை நீ என் தவறமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. உன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒளிவேனோ. பத்தம் உன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒளிவேனோ. சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவெனில், சுத்தமுறும் கரம் கால்கள் விழாவினில் தோன்றுது காயங்கள் தூயதினேகா, தோன்றுது காயங்கள் தூயதினேகா. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. Thank you. என் கண்கள் முன்னமே இடைவிடாதீரு கையிலே. எந்த நதிதிகள் என் கண்கள் முன்னமே இடைவிடாதீரு கையிலே. உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனமுடையோள் என்னை யாழும், உத்தம மனமுடையோள் என்னை யாழும். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. ஆயம் கொள்வோன் போல் பாவசிரி போல் அருகில் இருந்த கள்ளன் போல், ஆயம் கொள்வோன் போல் பாவை சீ போல் அருகில் இருந்த கள்ளன் போல். நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கிலேன், நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கினேன். நீ எனக்காகவே மரித்தனை பரனேன், நீ எனக்காகவே மரித்தனை பரனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன், கெடு பஞ்சத்தால் நலிந்தேன். கெட்ட மகன் போல் துஷ்டனாய் அலைந்தேன், கெடு பஞ்சத்தால் நலிந்தேன். இட்டமாய் மகன் என பாத்திரன் அல்லன்னான், இட்டமாய் மகன் என பாத்திரம் அல்லன்னான். என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே, என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே. என்ருதயம் தீயதன் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரம் என்னில் இல்லை நீ எந்த பரமே, நிலைவரம் என்னில் இல்லை நீ எந்த பரமே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலீரங்கையனே.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். இங்கு பேதுரு தன்னுடைய ஊழியத்தை குறித்த விளக்கத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து அந்தியோகியா பட்டணத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதையும் படிக்கிறோம். இந்த 11 அதிகாரமானது 10 அதிகாரத்தில் கொர்னேலியு வீட்டில் நடந்த சம்பவத்தின் தொடர்ச்சி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது ஒவ்வொரு இடங்களிலும் வல்லமையான காரியங்கள் நடைபெறுவதையும் தொடர்ந்து அதன் பின் விளைவுகளையும் நாம் படித்து வருகிறோம். 3 அதிகாரத்தில் பிறவி சப்பானி சுகமான போது ஒரு எழுப்புதல் உண்டானது. 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு எதிர்ப்பு பிரதான ஆசாரியர் வேதபாரகர் மூலமாக வருவதை 4 அதிகாரத்தில் படித்தோம். அவர்கள் காவலில் வைக்கப்பட்டார்கள், விசாரிக்கப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து 5 அதிகாரத்தில் அனனியா சப்பீராளின் மரணத்தை படித்தோம். அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அநேக வியாதியஸ்தர் சுகமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் சதுசேயரும் அப்போஸ்தலரை பிடித்து சிறையில் வைத்து அவர்களை பயமுறுத்தினதை பார்க்கிறோம். இங்கு கொர்னேலியு வீட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் இடம்பெற்ற போது எதிர்ப்பு யூத மார்க்கத்திலிருந்து வரவில்லை, ஆனால் சபையின் உள்ளே இருந்து வருவதை பார்க்கிறோம். அதற்கான விளக்கத்தை பேதுரு இந்த 11 அதிகாரத்தில் முதல் பகுதியில் கொடுக்கிறார். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று எருசலேமில் உள்ள திருச்சபை கேள்விப்பட்ட போது அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் பேதுருவினிடத்தில், நீ எப்படி புறஜாதியாரிடத்தில் போகலாம் என்று அதற்கான விளக்கம் கேட்கிறார்கள். 11:3 புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜன பண்ணினீர் என்று அவர்களோட வாக்குவாதம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இங்கு நாம் யூத முறைமைகளையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். தேவன் இஸ்ரேல் மக்களை தனக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாக பிரித்தெடுத்தார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றார். அவர்கள் கை கொள்ள வேண்டிய பிரமாணங்களை அவர்களுக்கு போதித்தார். அதோடு கூட அவர்கள் சென்று குடியேறும் தேசத்தில் உள்ள புற ஜாதியாருடைய தேவர்களை சேவிக்க வேண்டாம், அவர்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டாம், அது உங்களுக்கு கண்ணியாயிருக்கும், அவர்கள் ஜீவனுள்ள தேவனை சேவிப்பதை விட்டு உங்களை வழுவி போக பண்ணுவார்கள் என்று இஸ்ரேல் மக்கள் கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தார்கள். இதை யாத்திராமம் 23:32-33, 34:12 மற்றும் உபாகமம் 7:16 நாம் காண முடியும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் குடியேறிய தேசத்தில் துரத்திவிட வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்த ஜனங்களை துரத்திவிடவில்லை. ஆதலால் நியாயாதிபதிகள் புத்தகம் 2:2-3 நீங்கள் அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன், ஆனால் என் சொல்லை கேளாது போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்று கூறுவதையும் பார்க்கிறோம். இஸ்ரவேல் சரித்திரத்திலே அவர்கள் அப்படி தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கவில்லை. அவர்கள் அந்நிய ஜாதியோடு கலந்து அவர்கள் தேவனால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள். இதை எஸ்ரா 9:2 நாம் பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவனை விட்டு வழிவிலகி போக அவர்களை புறஜாதியார் திசை திருப்புவார்கள் என்பதற்காக இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கட்டளை கொடுத்திருந்தார். இங்கு அப்போஸ்தலர் 11 நாம் பார்ப்பது வித்தியாசமான ஒன்றாகும். புறஜாதியார் தேவனிடத்தில் மனம் திரும்பிய போது அவர்கள் முறுமுறுக்கிறதையும் அவர்களுக்குள் சந்தேகம் வருவதையும் நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபைக்கு தங்களுடைய பாரம்பரிய ஒழுங்குகளை சரியான கோணத்தில் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. விருத்த சேதம் இல்லாத மனிதரிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜன பணி நீர் என்று பேதுருவுடைய வாக்குவாதம் படுகிறார்கள். பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு முன்பாக பேதுரு இவ்வாறு செய்ய தைரியம் கொண்டிருக்க முடியாது. இங்கும் பேதுரு போக விருப்பம் இல்லாதவனாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு விளக்கத்தை கூறுவதை 4 முதல் காண்கிறோம். 4-5 பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். உபாகமம் 14:16 பரிசுத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் புசிக்கத்தக்கவைகள் புசிக்கத்தகாதவைகள் என்ற பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் காண முடியும். அந்த பட்டியலின்படி இங்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த துப்பட்டியில் புசிக்க கூடாத அருவறுப்பான 4 ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் பேதுரு காண்பதை அவர் விவரிக்கிறார். அந்த காரியம் பேதுருவாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. 7-10 அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்கிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். 2 வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது. பேதுரு யூத பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்டதால் அதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று தன்னுடனே சொல்கிற சத்தத்தை கேட்டபோது பேதுரு மறுப்பு தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை வெளிப்படுத்துவதை இங்கு நாம் காண முடியும். பேதுரு, ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்று கூறும்போது முதலாவது ஆண்டவர் கூறுவது என்ன? மத்தேயு 15:11 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அந்த விளக்கத்தை 17, 18, 19 பார்க்கிறோம். வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் அறியவில்லையோ? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி என்றால், இருதயத்திலிருந்து பொருளாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கூறினார். வெளியிலிருந்து வரும் உபத்திரவங்கள் சபையை குன்றிப்போகச் செய்யவில்லை, ஆனால் உள்ளிருந்து வரும் விரோதங்கள், கலகங்கள், பொறாமைகள் இவை சபையை சீர்குலைய செய்கின்றது. அதுபோல மனிதன் வெளியே இருந்து வரும் சோதனையினாலே பாவத்துக்குள்ளாவதில்லை, ஆனால் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு 14:15 வசனங்களில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 11:9 வசனத்திலே, தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று பேதுருவுக்கு வானத்திலிருந்து மறுமொழி உண்டாவதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை மாத்திரமல்ல, புறஜாதியாரையும் தேவன் ஏற்றுக்கொண்டார், அவர்களுக்கும் ரட்சிப்பின் மார்க்கத்தை திறந்தார் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இதை பேதுரு தன் மக்களுக்கு விளக்கி கூறுவதை பார்க்கிறோம். உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். இங்கு 12 வசனத்திலே ஆவியானவர் கட்டளையிட்டார் என்று பேதுரு அப்போஸ்தலன் கூறுகிறார். இன்று விசுவாசிகளுக்கு ஆவியானவர் எவ்வாறு கட்டளையிட்டார், அவர் எப்படி பேசினார் என்று ஒரு கேள்வி எழலாம். உண்மையிலேயே பேதுருவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த தரிசனத்தை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த தரிசனத்துக்கான விளக்கத்தை விவரிப்பது போல கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட புறஜாதியார் பேதுரு இருந்த வீட்டிலே பேதுருவை தேடுகிறார்கள். பேதுருவின் மனதிலே தெளிவு கிடைக்கிறது. அவனுடைய குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலை உணர்கிறார். அவர்களோட கூட போக வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று அவர் கூறுகிறார். இங்கு பேதுரு எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு இதை நானாக செய்யவில்லை, பரிசுத்த ஆவியானவர் செய்தார், கொர்நேலியுவுக்கு என்னுடைய பெயர் எப்படி தெரியும், ரட்சிப்பின் மார்க்கத்தை நான் எடுத்துச் சொல்ல முடியும் என்பது எப்படி தெரியும், இது பரிசுத்த ஆவியானுடைய செயல் மாத்திரமல்ல, நாம் பெந்தேகோஸ்தே தினத்தன்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது போல என் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். பிரியமானவர்களே, இது என்னுடைய செயல் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய செயல் என்று தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ஆவியானவருடைய நடத்துதலில் என்றும் குழப்பமே இருக்க முடியாது, அது எப்பொழுதுமே உறுதிப்படுத்தப்படும். கொர்நேலியோடு பேசின பரிசுத்த ஆவியானவர் பேதுருவோடு பேசினார், அனனியாவோடு பேசின ஆண்டவர் பவுலோடும் பேசினார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்னை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று ஒருவர் நம்மிடத்தில் கூறுவாரானால் அவரை பற்றி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடும் பேசியிருப்பார். அப்படி இல்லாவிட்டால் அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அல்ல, மாம்ச சிந்தையில் ஏற்படும் செயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதலால் ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் என்று உபயோகிக்கும் வார்த்தையிலே நாம் ஏமாறக்கூடாது, எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். 16-17 வசனங்கள், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை மனிதன் கொடுக்க முடியாது. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது என்று 1 கொரிந்தியர் 12:7 வசனம் கூறுகிறது. எல்லா வரங்களையும் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். கொர்நேலியுவின் வீட்டிலே ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே பற்பல பாஷைகளிலே அவர்களும் பேசினார்கள். அது தேவனுடைய அனுகிரகம், பேதுருவால் கொடுக்கக்கூடியதோ தடுக்கக்கூடியதோ அல்ல. நான் புறஜாதியாரிடத்தில் போக விரும்பவில்லை, ஆவியானவர் என்னை அனுப்பினார். நம்மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்குவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவரை தடுத்து நிறுத்த எனக்கு முடியவில்லை. அவருடைய செய்கைகளை நான் புரிந்து கொண்டேன், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் இங்கு கூறுவதை பார்க்கிறோம். இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார், இப்படித்தான் தேவன் செய்ய வேண்டும் என்று கூறுவது தேவனை தடுத்து நிறுத்துவதாகும். பேதுரு தேவனை தடுத்து நிறுத்துகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்ற உணர்வுடையவனாக இருந்தான். இந்த சிந்தனை நமக்குள்ளும் இருந்தால் நல்லது. 18 வசனம், இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எருசலேமில் இருந்த சபைக்கு இது புரிய முடியாத ஒரு புதிய காரியம். ஆனால் ஆவியானவரின் நடத்துதலை மறுதளிக்கவும் தேவனை தடுத்து நிறுத்தவும் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் புரிந்து கொண்டது என்ன? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் புறஜாதியாருக்கும் அருளப்பட்டிருக்கிறது என்பதாகும். அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் 2:39 வசனத்திலே, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறுகிறார். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது சுவிசேஷம் புறஜாதியாருக்கும் பூமியின் எல்லை எங்கும் பறந்து செல்வதை இந்த வசனம் முதல் பார்க்கிறோம். 19-20 வசனங்கள், ஸ்தேவான் நிமித்தமாய் எழுமின உபத்திரவத்தினால் சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகுமை மையமாக கொண்டு தன் ஊழியத்தை செய்தார். அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பும் போது எருசலேமை மையமாக கொண்டு சபை செயல்பட தொடங்கிற்று. இப்பொழுது புறஜாதியார் மத்தியில் பணி செய்வதற்காக புதிய பணி தலைமையகம் தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அந்தியோகியா பட்டணமானது புறஜாதியார் மத்தியில் உலகமெங்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல தலைமையகம் ஆவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் இங்கிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்கு அனுப்பப்படுவதையும் அதன் மூலமாக தொடர்ந்து ஊழியம் விருத்தி அடைவதையும் நாம் காணலாம். அந்த அந்தியோகியாவிலே திருச்சபை துவங்குகிறது. இந்த திருச்சபை துவக்கத்திற்கு காரணமாயிருந்தவர்கள் யார் என்று பார்ப்போமானால் சீப்புரு தீவிலிருந்து சிரேனே பட்டணத்திலிருந்து வந்த விசுவாசிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். சிரேனே பட்டணத்தாராகிய சீமோன் இயேசுவுக்காக சிலுவையை சுமப்பதை மத்தேயு 27:32 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் மூலமாக அந்தியோகியாவிலே ஊழியம் தொடங்கப்படுகிறது. கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கு கிரேக்கர்கள் என்று கூறுவது கிரேக்க நாட்டிலுள்ள யூதர்கள் அல்ல, உண்மையிலேயே கிரேக்கர்கள். 21-24 வசனங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். சமாரியாவிலே சபை துவங்கின போது பேதுருவும் யோவானும் அனுப்பப்பட்டார்கள். இங்கு எருசலேமிலிருந்து பர்னபா அனுப்பப்படுவதை பார்க்கிறோம். பர்னபாவை குறித்து அப்போஸ்தலர் 4:36-37 வசனங்களிலே பார்க்கிறோம். அவனை குறித்த சாட்சியை அப்போஸ்தலர் 11:24 வசனத்திலே பார்க்கிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். தேவனை தவிர வேறொருவனும் நல்லவன் இல்லை என்று இயேசு கூறினார். இங்கு பர்னபா மற்றவர்களால் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றவனாயிருக்கிறான். லேவியனாகிய பர்னபா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். அதனால் அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். 25 வசனம், பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். எருசலேமில் உள்ள சபையை உபத்திரவப்படுத்தின சவுல் தமஸ்குவின் வீதியிலே இயேசுவினால் சந்திக்கப்பட்டான். அவன் மீண்டும் எருசலேமிற்கு வந்தபோது சீஷர்கள் அவனை சேர்த்துக் கொள்ள பயந்தார்கள். ஆனால் பர்னபா அவனை சேர்த்துக் கொண்டு சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை 9:27 வசனத்திலே பார்த்தோம். சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தேவ கிருபையை அறிந்திருந்த பர்னபா இப்பொழுது அந்தியோகியாவின் சபைக்கு பிரயோஜனமாயிருக்கும்படி சவுலை அழைத்துக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். 26 வசனம், அவர்கள் ஒரு வருஷ காலமாய் கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. 27-29 வசனங்கள், அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலுவிதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். 30 வசனம், அப்படி அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். கிழவிதியு ராயனுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை குறித்து சரித்திரத்திலும் நாம் வாசிக்க முடியும். எருசலேமில் உள்ள விசுவாசிகள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உபத்திரவப்பட்டவர்கள். இந்த கொடிய பஞ்சத்தில் வெளியே உள்ள விசுவாசிகள் எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு உதவ முன்வருவது அவர்களுடைய அன்பை எடுத்துக்காட்டுகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் 13:35 இயேசு கூறினார். அதுபோல தங்களுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தர்ம காரியத்தை குறித்து 2 கொரிந்தியர் 8:9 நாம் வாசிக்கிறோம். அங்கு பவுலப்போஸ்தலன் சமநிலை பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை எடுத்துக் கூறுகிறார். அது பொது உடைமை கொள்கை அல்ல. 2 கொரிந்தியர் 8:15 சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்களுடைய வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக என்று சமநிலை பிரமாணத்தை பவுல் எடுத்துக் கூறுகிறார். அவர்கள் எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம். குறிப்பாக சவுல் பர்னபா என்பவர்களின் கையில் அதை கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம். எருசலேமின் சபையை துன்பப்படுத்த காரணமாக இருந்த சவுலின் கையினாலே இன்று அவர்களுக்கு ஆறுதலை தேவன் அனுப்புவது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். நாம் தேவையோடு இருக்கும் போது நம்முடைய தேவை சந்திக்கப்படும்படி தேவையோடு இருப்பவர்களுடைய தேவையை சந்திப்பது எவ்வளவு ஆசீர்வாதமானது. மனுஷர் உங்களுடைய நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இன்று சிந்தித்த வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி. அன்று பேதுருவை நடத்திய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களை ரட்சிப்புக்கு ஏதுவான செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.